சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி. 73 அத்தியாயம். முதல் நாள் இரவு. மாளிகை பக்கத்தில் வேறு விடுதிகள் இல்லாததால் தன் திட்டம் நிறைவேற அந்த இடம் சர்வ சௌகரியமாக இருக்கும் என்பதை தீர்மானித்துக் கொண்ட படை தலைவன் குருவை சந்திப்பில் அக்கறை காட்டினான். ஆனால் இளியாசுவின் மதகுருவை அணுகுவது அத்தனை எளிதாக இல்லை. முதல் வாயிலிலேயே அனைவரும் இறங்க வேண்டியதாயிற்று. அடுத்த வாயிலில் அவர்கள் ஆயுதங்களை காவலர் வாங்கி ஒருபுறம் வைத்தார்கள். இளம் சடியின் இடையிலிருந்த குருவாளை மிக அலட்சியமாக எடுத்த காவலன் ஒருவன் அதை பக்கத்தில் இருந்த மற்றொரு காவலனிடம் கொடுத்து எட்ட ஒரு இடத்தை காட்டி அங்கு வைக்கும்படி உத்தரவிட்டான். அந்த இடத்தில் மற்றொரு பெரிய வாள் மட்டும் இருந்தது. இது இளியாசுவின் வாள் என்பதையும் தனக்கு ராஜ மரியாதை நடப்பதால் தன் குருவாள் மரக்காவலர் வாட்களோடு சேர்க்கப்படாமல் தனித்து மன்னன் வாட்களோடு வைக்கப்பட்டது என்பதையும் பின்னால் புரிந்து கொண்டான் இளம் சழியன். காவலர் யாரும் அனுமதிக்கப்படாததால் இளம் சழியன், ஹிப்பாலஸ், அலீமா மூவர் மட்டுமே மூன்றாவது வாயிலுக்கு சென்றனர். மூன்றாவது வாயிலில் இளியாசுவே இளம் சழியனை எதிர்கொண்டான். ஆனால் மூன்றாவது வாயிலின் கதவுகள் உடனே திறக்கப்படவில்லை. மன்னன் உட்பட எல்லோரும் சிறிது நேரம் காத்திருந்த பின்னரே அந்த வாயிலின் பெரும் கதவுகள் திறக்கப்பட்டன. இளியாசு தலை தாழ்த்தி தன் பெரிய உடலை குறுகிக் கொண்டு அப்படியே மற்றவர்களையே வர செய்ததன்றி உள்ளே நுழைந்த பின்பு குரு உத்தரவிடும் வரையில் யாரும் தலையை தூக்க வேண்டாம் என்று கண்டிப்பாக உத்தரவிட்டான். இப்படி தலை கவிழ்ந்த நிலையில் 20 அடி தூரம் சென்றதும் இளியாசு மண்டியிட்டு உட்கார்ந்தான். இளம்சழியனும் மற்ற இருவரும் அவன் வழியையே பின்பற்றினர். பிறகு கடுமையான குரல் ஒன்று இரண்டொரு வார்த்தைகளை உதிர்க்கவே இளியாசு தலையை நிமிர்த்தும்படி கூறவே அவன் உத்தரவுப்படி தலை தூக்கிய இளம்சழியன் கண் எதிரே எழுந்த காட்சியை கண்டதும் ஆச்சரிய கடலில் மூழ்கினான். இளியாசுவின் கேளிக்கை மண்டபத்தை விட சிறப்பு வாய்ந்த மண்டபம் ஒன்றில் தான் இருப்பதையும் நாலாபுரமும் சூழ்ந்து கிடந்த சாம்பிராணி புகையின் நறுமணம் அந்த மண்டபம் பூராவையும் ஆட்கொண்டு விட்டதையும் உணர்ந்த இளம்சழியன் மண்டபத்தின் எல்லா இடங்களிலும் செல்வத்தின் சிறப்பு மண்டி கிடப்பதைக் கண்டான். அந்த மண்டபத்தின் தூண்களின் உச்சிகள் அனைத்தும் தங்க தகடுகளால் மூடப்பட்டிருந்ததால் தூரத்தே பகலிலும் எரிந்த இரண்டு பந்தங்களின் வெளிச்சத்தில் அவை பளபளத்ததையும் பார்த்த படைத்தலைவன் மதகுருவுக்கும் எளிய வாழ்க்கைக்கும் எந்தவித சம்பந்தமும் இருக்க முடியாது என்பதையும் புரிந்து கொண்டான். அவன் அபிப்பிராயத்தை மதகுரு உட்கார்ந்திருந்த மஞ்சம் கூட வலியுறுத்தியது. விலை உயர்ந்த கம்பளங்கள் விரிக்கப்பட்ட மஞ்சத்தில் கால்களை கூட தங்கத்தாலும் வெள்ளியாலும் மறைக்கப்பட்டிருந்தன. வழுவழுத்த அந்த கம்பளங்களின் மேல் ஒரு கால் மீது இன்னொரு காலை போட்டுக் கொண்டு உட்கார்ந்து கொண்டிருந்த குருவின் மார்பில் தொங்கிய பெரும் சங்கிலியும் பதக்கமும் விலை உயர்ந்தவை என்பதை ஊகிக்க இளம்சழியனுக்கு அதிக நேரம் பிடிக்கவில்லை. மதகுரு இருந்த சூழ்நிலையே படைத்தலைவனை கவர்ந்தது. அதைவிட அவனை அதிகமாக கவர்ந்தன மதகுருவின் ஆஜான மகுவான சரீரமும் மிக கூரிய கண்களும். தலையை தூக்கி சூழ்நிலையை கவனித்து குருவின் மீது கண்களை நாட்டிய மறுவி நாடியில் இளியாசுவை விட பன்மடங்கு அறிவும் குரூர சிந்தனையும் உள்ள மனிதனை தான் சமாளிக்க வேண்டிய அவசியம் நேரிட்டு விட்டதை உணர்ந்தான் படைத்தலைவன். மருந்துக்கு கூட மயிர் இல்லாமல் நன்றாக வழித்து விடப்பட்டதால் பளபளத்த மண்டைக்கு கீழே வெளியேறென்று விரிந்த மதகுருவின் அகலமான நெற்றியில் வளைந்து கிடைந்த புருவங்களுக்கு கீழே சிறியனவாய் ஆனால் மிக பளபளப்பாக தெரிந்த இரு காந்த கண்களில் யாரையும் அலசும் சக்தி இருப்பதை இளம்சழியன் கவனித்தானாகையால் அது முதல் மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொண்டான். மதகுரு இடுப்பில் மட்டும் சிறிது ஆடையை அணிந்திருந்ததால் அவர் உடலின் உறுதியையும் நீண்ட கைகளின் வலிமையையும் கவனித்த இளம்சழியன் தனக்கு தனியாக சண்டையில் இறங்கினாலும் மதகுருவை முறியடிப்பது எளிதல்லவென்பதை புரிந்து கொண்டானாகையால் அவன் பன்மடங்கு அதிக எச்சரிக்கை அடைந்தான். உள்ளத்தில் எழுந்த உணர்ச்சிகளை அடுத்த இரண்டு நாளும் அவன் லவலேசமும் முகத்தில் காட்டாததால் அவன் மதகுருவின் நம்பிக்கைக்கு ஓரளவு பாத்திரமாக முடிந்தது. தலையை தூக்கிய பின்பும் சிறிது நேரம் மௌனமாகவே இருந்த இளியாசு மதகுரு பேச அனுமதித்த பின்பே பேச துவங்கி சுருக்கமாக சில வார்த்தைகளில் படைத்தலைவன் காணாவை அடைந்த விவரங்களை எடுத்துரைத்தான். மதகுரு மருந்துக்கு கூட ஒரு வார்த்தை பதில் சொல்லாமல் மன்னன் சொல்வதை கேட்டுக் கொண்டிருந்தார். மன்னன் பேச்சை முடித்ததும் இளம்சழியனை தன் சிறு விழிகளால் ஒருமுறை ஆராய்ந்துவிட்டு அவனை நோக்கி ஏதோ கேட்டார். அவர் கேட்டது என்னவென்று இளம்சழியனுக்கு புரியாததால் இளியாசு மன்னன் அலீமாவை சுட்டிக்காட்டி ஏதோ சில வார்த்தைகள் சொன்னார். மதகுரு தலையசைக்கவே அலீமா அவர் சொல்வதை தமிழில் மொழிபெயர்த்து இளம்சழியனுக்கும் இளம்சழியன் சொன்னதை அரபியர் மொழியில் மொழிபெயர்த்து மதகுருவுக்கும் சொன்னாள். மதகுரு எத்தனை புத்தி கூர்மை உடையவர் என்பதை முதல் கேள்வியிலேயே புரிந்து கொண்ட இளம்சழியன் அதிக சிரமப்பட்டே உணர்ச்சிகளை வெளிக்காட்டாமல் அடக்கிக் கொண்டான். வழுக்கை தலையை ஒருமுறை ஆட்டிவிட்டு கேட்டார் மதகுரு,
கொள்ளையரிடம் ஆகப்படும் முன்பு உன் நாட்டில் உன் அலுவல் என்ன என்று?
போர் செய்தல் என்றான் இளம்சழியன்.
உங்கள் நாட்டில் எப்போது போர் நடக்குமா?
நடக்காது.
நடக்காத காலங்களில் என்ன செய்வாய்?
வீரர்களுக்கு பயிற்சி அளிப்பேன்.
மதகுரு மெல்ல நகைத்தார். அவர் நகைத்ததற்கு காரணம் முதலில் இலியாசுவுக்கோ இளம்சழியனுக்கோ புரியவில்லை. அவர் அடுத்து சொன்ன வார்த்தைகளால் தன் எச்சரிக்கை எப்படி ஒரே வினாடியில் காற்றில் பறந்துவிட்டது என்பதை புரிந்து கொண்டு திணறினான் இளம்சழியன்.
நினைத்தேன் அப்பொழுது உன்னை பார்க்கையில் சாதாரண படை வீரனாக தெரியவில்லை. படை தலைவனுக்குள்ள தோரணை உன்னிடம் இருக்கிறது என்றார் மதகுரு.
இதை கேட்ட இலியாசுவின் கண்கள் பக்கவாட்டில் திரும்பி சந்தேகத்தோடு தன்னை கவனித்ததை பார்த்தாலும் பார்க்காதது போலவே நடித்த இளம்சழியன் மதுகுருவை நோக்கி,
மதகுரு நன்றாக கடை போட்டிருக்கிறார். நான் படை தலைவன் அல்ல, ஒரு சிறு பிரிவின் தலைவன். என்னிடம் இருப்பவர் 20 வீரர்கள், அவர்களில் ஒருவன் இவன் என்று கூறி சாட்சிக்கு ஹிப்பாலஸை சுட்டி காட்டினான்.
ஹிப்பாலஸை ஒரு கணம் பார்த்துவிட்டு பிறகு அவனை சட்டை செய்யாத மதுகுரு,
அப்படியா? உங்கள் மதத்தை விட்டு நீ எங்கள் மதத்தில் சேருவது எனக்கு வியப்பாயில்லை. உங்கள் மதத்தில் உன்னை போன்ற அறிவாளிகளுக்கு பெரிய பதவிகள் கிடைப்பதில்லை. ஆனால் இங்கு பார், கானாவில் நீ கால் வைத்ததும் அரச மரியாதை, அரசன் மகள் உறவு, உலகத்திலேயே சிறந்த மதத்தின் அன்பு வீச்சு எல்லாம் கிடைக்கிறது
என்று சொல்லி சற்று இறைந்தே சிரித்தார் மதகுரு. தன்னை ஏளனம் செய்கிறாரா, உண்மையாகத்தான் பேசுகிறாரா என்பதை புரிந்து கொள்ள முடியாத இளம்சழியன்,
எல்லாம் மன்னர் அளித்தது, அவருக்கு நான் ஆயுள் முழுவதும் ஊழியம் செய்ய கடமைப்பட்டவன் என்று பணிவோடு உரைத்தான். இதனால் மதகுரு மட்டுமின்றி இலியாசுவும் சற்று திருப்தி அடையவே அன்றிலிருந்து 3வது நாள் இரவு இளம்சழியனை மதத்தில் சேர்த்துக் கொள்வதாக மதகுரு கூறி இளம்சழியனை அன்று மாலை வரை அங்கேயே இருக்கும்படி உத்தரவிட்டார். தன்னை சோதனை செய்வதற்காகவே மதகுரு அந்த மாளிகையில் தங்க உத்தரவிட்டிருக்கின்றார் என்பதை புரிந்து கொண்ட இளம்சழியன் அன்று முழுவதும் சகல அலுவல்களிலும் அவருக்கு பெரும் திருப்தியை அளிக்கும் வண்ணம் நடந்து கொண்டதன்றி மாளிகைக்கு திரும்பும் போது தனக்கு துணையாக 4 காவலரை அனுப்பும்படி வேண்டிக் கொண்டார். படை தலைவனை அறிமுகப்படுத்திவிட்டு சென்ற போது இலியாசு அலிமாவை மதகுருவின் மாளிகையிலேயே விட்டுவிட்டு போனதால் மதகுருவிடம் அடிக்கடி பேசுவது சுலபமாயிற்று இளம்சழியனுக்கு. அவன் எத்தனையோ பணிவையும் அன்பையும் காட்டியும் கூட மதுகுரு ஓரளவு தன்னிடம் திருப்தியை காட்டினாலும் தன் மீது ஓரளவு சந்தேகமும் அவருக்கு இருந்ததை கவனித்த இளம்சழியன் மாலையில் புறப்படும் முன்பாக தன்னோடு காவலரை அனுப்பும்படி கூறினார்.
காவலர் எதற்கு? வீரனான உனக்கு தனியே செல்ல பயமா என்று வினவினார் குரு.
பயமில்லை, இருப்பினும் காவலர் வர குரு அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் இளம்சழியன்.
காவலர் எதற்கு?
2 முறை கேள்வியை திருப்பினார் மதகுரு.
உள்ளத்தில் இருப்பதை வெளியிட்டு சொல்லலாமா?
சொல்லலாம்.
உங்களையும் மன்னரையும் திருப்தி செய்ய இஷ்டப்படுகிறேன்.
எங்களை திருப்தி செய்யவா?
ஆமாம், என்னிடம் உங்களுக்கு இன்னும் பூரணமாக நம்பிக்கை பிறக்கவில்லை. ஆகவே நான் இன்னும் 3 நாட்கள், அதாவது குருநாதர் அருள் கூர்ந்து அவர் மதத்தில் என்னை சேர்த்துக் கொள்ளும் வரை காவலிலேயே உலாவ வர விரும்புகிறேன்.
இப்படி பட்டவர்த்தனமாக இளம்சழியன் உரைத்த சமயத்திலும் மதகுரு முகத்தில் ஆச்சரியக்குறியோ வேறு எந்தவித உணர்ச்சிகளோ துளிர்விடவில்லை. அதற்கு பதில் அவர் சந்தேகம் அளித்தது.
அப்படியானால் காவலரை அழைத்து போ
என்று உத்தரவிட்ட மதகுரு அவன் முதல் வாயிற்படியை தாண்டியதும் தன் அந்தரங்க காவலன் ஒருவனை அழைத்து,
ஒன்று அந்த மனிதன் கள்ளம் கபடமற்றவனாக இருக்க வேண்டும், அல்லது பெரும் அயோக்கியனாக இருக்க வேண்டும், அவன் மீது ஒரு கண்ணை வைத்துக்கொள்
என்று உத்தரவிட்டு உள்ள அறைக்கு சென்று விட்டார். ஆயுதம் தாங்கிய காவலர் பலர் முன்னும் பின்னும் தொடர அலிமாவோடு மீண்டும் இலியாசுவின் மாளிகைக்கு வந்த இளம்சழியன் அன்று இரவு முதல் ஜாமத்தை தனது அறையிலேயே கழித்தான். 2வது ஜாமம் புகத் தொடங்கியதும் மீண்டும் தனது புது உடைகளை அணிந்து கொண்டு அலிமாவையும் 4 காவலரையும் அழைத்துக் கொண்டு மதகுருவின் மாளிகையை நோக்கி சென்று மாளிகையின் முதல் வாயிலேயே காவலரை நிறுத்திவிட்டு அலிமாவோடு உள்ளே சென்று திரும்பினார். இப்படி தொடர்ந்து அடுத்த நாளும் காரியங்கள் நடந்தன. 2 தினங்களாக இளம்சழியன் எதற்காக அர்த்த ராத்திரியில் மதுகுருவிடம் சென்று வருகிறான் என்பதை அறியாத காவலர் மெல்ல விஷயத்தை மன்னன் காதில் போட்டு வைத்தனர். ஆனால் அதை பற்றி இலியாசு எல்லளவும் சிரமப்பட்டதாக தெரியவில்லை. ஆனால் அதே நிகழ்ச்சி 3 நாள் இரவு நடந்த போது மட்டும் பலன் சிறிது விசித்திரமாக இருந்தது. 3 நாள் நள்ளிரவில் வழக்கம் போல மதகுருவின் மாளிகைக்குள் இளம்சழியன் நுழைந்த சிறிது நாழிகைகளுக்கு எல்லாம் அலிமா மட்டும் வெளியே வந்து காவலரை விழித்து,
மிகவும் முக்கிய விஷயம், மன்னரிடம் போய் வருகிறேன், இந்த இடத்தை விட்டு நகராதீர்கள் என்று எச்சரித்துவிட்டு புறவையொன்றில் மிக வேகமாக இலியாசுவின் மாளிகையை நோக்கி பறந்தாள். அடுத்த அரை ஜாமத்திற்கு எல்லாம் இளம்சழியன் பின்தொடர மதுகுரு வெளியே வந்து கடற்கரையை நோக்கி நடந்தார். அவர் புறப்பட்டதும் வாட்களை உருவிக்கொண்டு பின்தொடர முயன்ற வீரர்களை மதுகுருவே கையை காட்டி தடுத்தார். மதகுருவின் போக்கு பெரும் விசித்திரமாயிருந்தது அந்த வீரர்களுக்கு. கானாவின் சரித்திரத்திலேயே எந்த மதகுருவும் இப்படி காவல் இன்றி முரசியின்றி வெளியே கிளம்பியதில்லை என்ற காரணத்தால் ஓரளவு சந்தேகம் மட்டுமின்றி திகிலும் கொண்ட வீரர்களில் ஒருவன் மதகுருவின் தலை மறைந்ததும் விடுவிடுவென்று பாறைகளின் மறைவில் பதுங்கி இலியாசுவின் இருப்பிடத்தை நோக்கி ஓடினான்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்து இதுபோன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.